வெல்கம். திஸ் இஸ் ரேடியோ பிராஸ். அனைவருக்கும் அன்பு வணக்கம். சுஜாதாவின் 14 நாட்கள் பாகம் 2. One day I saw Airman John put his flying helmet on. He put on his coat of blue, strapped his parachute on too. Then he got up in his plane, took his maps out once again. Zoom he went as he flew by, like a big bee in the sky. One day I'll be big and strong and fly a plane like Airman John. குழந்தை ஹரியின் பள்ளி புத்தகத்திலிருந்து. ஆப்ரேஷன்ஸ் ரூம். கண்ணாடி கதவுகளில் பழுப்பு காகிதங்கள் ஒட்டப்பட்டிருந்தன. உள்ளே அச்சம் தோற்றுவிக்கும் சுறுசுறுப்பு. விரைப்பான உடை அணிந்த குரூப் கேப்டன் அருகே ஒரு உயர் இராணுவ அதிகாரி டெலிஃபோன்களில் ஒன்றில் கவனித்துக் கொண்டிருந்தாள். எதிரே அகலமான சுவர் முழுவதும் ஆக்கிரமித்த கரும்பலகையில் செய்திகள் சாக்கட்டியிட்டிருந்தன. அன்றைய தினம் பறக்கப் போகும் விமான தொகுதிகளில் சங்கேதங்கள், முதல் தினம் சென்ற விமானங்கள் செய்த தாக்குதல்களின் விவரங்கள், திரும்பி வந்த திரும்பி வராதவைகளின் எண்ணிக்கை, வானிலை விவரங்கள், வெவ்வேறு உயரங்களில் காற்றின் திசை, வேகம், மேகங்கள் இவைகளின் உத்தேசங்கள், மேகங்களின் வினோத பெயர்கள், சிரஸ் ஸ்ட்ராட்டோ கியூமுலஸ், கியூமுலோ நிம்பஸ், டெலிபிரிண்டர் சாதனம், பரபரப்பான வார்த்தைகளாக துடித்து கொண்டிருந்தது. சளைக்காமல் கட்டளைகள் பிறப்பித்துக் கொண்டிருந்தது. பரக்பூர் கமாண்ட் தலைமை நிலையத்திலிருந்து வரும் சிலருக்கு மட்டும் புரியும் சங்கேத செய்திகள், விதவிதமான ஆணைகள், எந்த எந்த இடத்தில் எந்த எந்த வகை தாக்குதல்கள், அந்த ஆணைகளுக்கு கட்டுப்பட்டு சில விமானங்கள் வேவு பார்க்க மர உச்சிகளின் ஊடே தைரியமாக பறந்து எதிரிகளின் இராணுவ நிலைகளை பற்றி செய்தி கொண்டு வரப்போகின்றன. பாம்பர் விமானங்கள் வேறு வேறு விமான நிலையங்களையும் இராணுவ கேரிசன்களையும் துறைமுக சாதனங்களையும் இரக்கமில்லாமல் தாக்கப் போகின்றன. முன்னேறும் இந்திய தரைப்படைக்கு வானபலமாக ஃபைட்டர் விமானங்கள் எதிரி டேங்க் ரெஜிமெண்ட்களையும் பீரங்கி நிலைகளையும் சிதற அடிக்கப் போகின்றன. ஸ்குவாட்ரன் லீடர் குமார் தன் சகாக்களுடன் அதைத்தான் செய்யப்போகிறான். மெதுவாக தன் நாட் விமானத்தில் ரன்வேயை அணுகும்போது அவனுடன் நிழலாக ஒழுங்காக இரண்டு விமானிகள் தொடர்ந்தனர். மற்றவர்கள் அடுத்த முறைக்கு காத்திருக்க வேண்டும். அவர்கள் அவன் நிழல்தான். அவனுக்கு அவனுடைய மெய்க்காப்பாளர்கள் அவனுடன் ஒட்டி பறப்பார்கள். குமார் அந்த ஃபார்மேஷனின் தலைவன். உடன் வரும் அவர்கள் அவன் சுட சொன்னால் சுடுவார்கள். அவர்கள் பேச மாட்டார்கள். அந்த மூவரின் விதிகளும் அந்த வானத்து முக்கோணத்தில் ஒன்றாக பிணைக்கப்பட்டிருக்கும். பிரியும் இரவு, விடியும் காலை, மெல்லிய வெளிச்சம். குமாரிடமிருந்து கண்ட்ரோலிலிருந்து குமாருக்கு என்று ரேடியோ செய்திகள் சிக்கனமாக பரிமாறிக்கொள்ளப்பட்டன. இது ஒரு யாகம். ஆம், இந்த வார்த்தைகள் எல்லாம் யாகத்தின் மந்திர வார்த்தைகள். இளங்காலையில் அவர்கள் எழுப்பப் போகும் அக்னிக்கு முன்னேற்பாடுகள். குமார் ரன்வேயில் நுழைந்ததும் தன் என்ஜினுக்கு அதிக சக்தி கொடுத்து சீறினான். அவர்கள் மூவரும் மிக அழகாக ஒரே விமானம் போல ஒன்றாகவே அதிர்ந்து உயர்ந்து உடனே சர் என்று வான் நோக்கி மடங்கினார்கள். அந்த மூவரையும் ஒரு சூட்சம இணைப்பு ஒட்டி வைத்திருப்பது போல சில நிமிஷங்களில் பங்களாதேஷின் எல்லையை கடந்து உட் சென்று விட்டார்கள். குமாரின் பாதையும் முன்பே நிர்ணயிக்கப்பட்ட பாதை. எத்தனை நிமிஷங்கள் அவன் கிழக்கே பறக்க வேண்டும், எப்போது வடகிழக்கே திரும்ப வேண்டும் எல்லாம் நிர்ணயிக்கப்பட்டு விட்டன. அவன் இலக்கு ஜெஸ்ஸூர் அருகில் இந்திய படைகளை எதிர்நோக்கி போராடும் பாகிஸ்தானியர்களின் சீனத்து D-59 டேங்குகளும் ஆர்மர்டு கார்களும் ஜீப்களும் பீரங்கி வண்டிகளும் ஏன் ட்ரெஞ்ச் குழிகளுக்குள் இருக்கும் மனிதர்களும் கொடுத்தான். துல்லியமான வானம், தொடுவானத்தில் சிந்த போகும் இரத்தத்துக்கு ஞாபகமாக சிவப்பு வெள்ளம், கீழே பசுமை ஈரம் நிரம்பிய அழுக்கு பச்சை நதிகளின் தெளிவுகள், பெரிய நதி, குட்டி நதி, சணலுக்கும் நெல்லுக்கும் ஏற்ற சதுப்பு பூமி, அடர்ந்த பசுமை காடுகள், அவற்றின் கரும்பச்சை இருட்டுக்குள் என்ன என்ன பொதிந்திருக்கும்? சுதந்திர தாகம், பயம், மலேரியா, வஞ்சம், அவற்றுக்குள் குமார் தேட வேண்டும். குமாரின் ஃப்ளைட் ஒரு அபாயம் நிறைந்த பறப்பு. அவன் செல்வது லோ ஆல்டிடியூட் க்ளோஸ் ஏர் சப்போர்ட் என்று தாழப்பறக்கும் நெருக்கமான வான்வழி உதவிக்கானது. பங்களாதேஷ் போன்ற மரங்களின் அடர்த்தி நிறைந்த நிழல்களின் ரகசியங்கள் நிறைந்த பிரதேசத்தில் இந்த முறையில்தான் தரைப்படைகளுக்கு வானிலிருந்து பக்கபலம் தர முடியும். எதிரிகளின் பீரங்கிகள் எல்லாம் மறைந்திருக்கும் அல்லது சாமர்த்தியமாக மறைக்கப்பட்டிருக்கும். அவற்றை கண்டுபிடிக்க மிக தாழ்வாக பறக்க வேண்டும். 100-500 அடிக்குள். அதே சமயம் எதிரிகளின் ஆன்டி ஏர்கிராஃப்ட் பீரங்கிகளிடமிருந்தும் தப்பிக்க வேண்டும். அதற்காக மிக வேகமாக சுமார் 600 மைல் வேகத்தில் பறக்க வேண்டும். அந்த வேகத்தில் எதிரி இலக்குகளை கண்டுபிடித்து சுட வேண்டும். அதே சமயம் அருகேயே இருக்கும் இந்திய படைகளை தவிர்க்க வேண்டும். சற்று சிக்கலான காரியம்தான். அதற்காகத்தான் அவனுக்கு மிக நுட்பமான விவரங்கள் தரப்பட்டிருக்கின்றன. ஜெஸ்ஸூரின் எந்த பகுதியில் பாகிஸ்தானியர்கள் இருக்கிறார்கள், எந்த பகுதியில் இந்தியர்கள் இருக்கிறார்கள். குமாரின் விமானம் சற்று புதிதான விமானம். அதன் செயல்கள் சற்று இறுக்கமாக இருந்தன. பழகி வரும் அவன் 5000 அடியில் பறந்து கொண்டிருந்தான். தாழ பறக்க இன்னும் சமயம் வரவில்லை. இன்னும் சில நிமிஷங்கள் உள்ளன. நிமிஷங்கள் அவனுக்கு வெள்ளம். மஞ்சு அவள் என்ன செய்து கொண்டிருப்பாள்? இந்நேரம் எழுந்திருப்பாள். நான் அருகில் படுத்திராவிட்டால் அவளுக்கு தூக்கம் வராது. ஏன், பல தினங்கள் நான் எழுந்திருப்பதற்கு முன் எழுந்து என்னையே நான் தூங்குவதையே பார்த்து கொண்டிருப்பாள். மெலிதாக நெற்றியில் முத்தமிடுவாள். குமார் தன்னை உலுக்கிக் கொண்டான். பெண்டாட்டியை பற்றி நினைக்க என்ன வினோதமான இடம். எத்தனை பாடங்கள் இந்த கணக்குக்கு முன், எத்தனை பயிற்சிகள். பாகிஸ்தானிடம் இருக்கும் விமானங்கள் ஒவ்வொன்றின் அமைப்பையும் அவன் கனவில் கூட சொல்வான். கேன்பரா MiG-19, F-104, மிராஜ் F-86, சேபர். மஞ்சு ஃபில்டரை தட்டி சத்தம் போடுவாள். பங்களாதேஷின் விமான நிலையங்கள் ஒவ்வொன்றும் வானத்திலிருந்து எப்படி தோன்றும் என்பதை ரெக்கனசன்ஸ் எடுத்த நூற்றுக்கணக்கான படங்களை ஆராய்ந்திருக்கிறான். மஞ்சுவை கூட ஃபோட்டோவை பார்த்து தான் சம்மதம் தெரிவித்தான். ஒரு தொடையில் இத்தனை பெரிய மச்சம் இருக்குன்னு என்று கல்யாணத்துக்கு முன்னாலே சொல்லி இருக்க வேண்டாமா? ஜெஸ்ஸூரின் ஜனத்தொகை தெரியும் அவனுக்கு. மஞ்சு பிறந்த ஸ்ரீரங்கத்தின் ஜனத்தொகை 10,000. ஜெஸ்ஸூர் கன்டான்மெண்ட் எங்கே இருக்கிறது? கேரிசன் எங்கே இருக்கிறது? குடிதண்ணீர் தேக்கங்கள் எங்கே இருக்கின்றன? எல்லாம் தெரியும். மஞ்சுவின் உடம்பின் ஒவ்வொரு அங்குலமும் தெரியும். அதே போல் டாக்கா, கோமில்லா, மைமன் சிங், குல்னா, மஞ்சு. அவன் விரல்களின் ஆணைக்காக எத்தனை சக்திகள் காத்திருக்கின்றன. அவன் தொட்டால் சீறி துடிக்கப் போகிற 2 30 mm கன்கள், 12 ராக்கெட் சாதனங்கள். ஹரி அவன் சொன்னால் கேட்கவே மாட்டான். அவனுக்கு ஆபத்து ஏற்பட்டால் உடனே அவன் விரும்பினால் அவனை தூக்கி எறிந்து பாராசூட் விரிய வைக்கக்கூடிய பேல் அவுட் சாதனம். மஞ்சு தன் மாங்கல்யத்தில் மஞ்சள் தடவுவாளா? அவன் சுடப்போகும் திறமை ஃபோட்டோ பிடிக்கக்கூடிய தானாக இயங்கக்கூடிய கேமரா சாதனம். ஹரி சிரி பார்க்கலாம். எங்கே சிரி? சிரிடா சிரி, கிளிக். அப்பா எப்போது சிரித்தா தானே அவன் சிரிக்க போகிறானா? ஜெஸ்ஸூர் செல்லும் பாதை மரங்களின் மறைவின் உடை ஒளிந்து மறைந்து தெரிந்தது. அதில் இந்திய தளவாடங்கள் நிழலில் மலைப்பாம்பு நகருவது போல முடிவில்லாமல் நகருவது தெரிந்தது. வரப்போகிறது, இறங்க வேண்டும். த்ராட்டிலை குறைத்து விமானத்தை முன்னே சரித்தான். அவன் விமானத்தின் குறுகிய உலகத்தில் இறக்கைகளும் பீரங்கிகளும் ராக்கெட்டுகளும் பிராணவாயுவும் டர்பைன் கெரோசினை சாப்பிட்டு 600 மைல் வேகத்தில் அவனை செலுத்தும் இன்ஜின் யாவும் அவன்தான். அவன் மூளை செல்களில் பிடிக்கும் விருப்பங்களுக்கு உடனே செயல் தரும் மனித மெஷின் ஒற்றுமை. தொண்டையில் பதிந்திருந்த சிறிய மைக்ரோஃபோனில் சீக்கிரமாக பேசினான். ப்ளூ ஃபார்மேஷன் அப்ரோச்சிங் டார்கெட், இலக்கை நெருங்குகிறோம். கீழே இறங்க மரங்களின் மண்டைகள் விஷ் விஷ் என்று ஆர்ப்பாட்டத்துடன் எதிரே விரைய அவன் கண்கள் கூர்மையாயின. ஜெஸ்ஸூர் நகரை நெருங்குகிறோம். அதன் மேற்கிலேயே பாகிஸ்தானியர்கள் புதிந்திருப்பார்கள். என்ன அழகான பச்சை போர்வை! ஜாகிரதை, எந்நேரமும் பீரங்கிகள் வெடிக்கலாம். எங்கே அந்த முகாம்? இப்போது அவர்கள் மிக தாழ பறந்து கொண்டிருந்தார்கள். கிழக்கு மேற்கு சாலையின் ஊருக்கு வெளியே சாலையின் கரையிலேயே ஒரு குளம் இருக்கும். அந்த குளத்துக்கு வடகிழக்கே பூமி சற்று சமனமாக இருக்கும். அதன் அருகில் இப்போது அவர்கள் இருக்கிறார்கள். எத்தனை ஏரிகள், எத்தனை குளங்கள்! சமீப மழையில் நிரம்பிய குளங்கள். ஆனால் சாலை அருகில் குளம்? அதோ அதன் வடகிழக்கில் அந்த மைதானம். சோலைகளில் கரையும் விளிம்புகளில் அந்த கூடாரங்களை பார்த்து விட்டான். இந்த இடம்தான், இன்னும் தாழ்ந்தான். பொதிந்த நிழல்களில் ட்ரக்குகள் சிதறி நிற்க வைக்கப்பட்டிருந்தது தெரிந்தது. சில டேங்குகள் தெரிந்தன. ஆர்மர் கார்கள் தெரிந்தன. கரும்பச்சை வர்ணம் அடித்து இலைகளால் மறைக்கப்பட்டிருந்தன. ஆங்கில இசட் வடிவத்தில் வெட்டப்பட்டிருந்த ட்ரெஞ்சுகள் தெரிந்தன. ப்ளூ செக்ஷன், டு யூ சி தெம் என்றான் ரேடியோவில். அஃபமேட்டிவ் என்று ஆமோதித்து இருபக்க விமானங்களிலிருந்து பதில் வந்தது. அவர்கள் நிச்சயம் பார்த்து விட்டார்கள். சற்று கிழக்கிலிருந்து ஆன்டி ஏர்கிராஃப்ட் பீரங்கிகள் உடனே செயல்பட ஆரம்பித்து அவர்களை வரவேற்றன. அவர்களின் அபார வேகத்தை திட்டமிட்டாமல் வெடிக்கப்பட்ட குண்டுகள் தாழ்வான அரைவட்டத்தில் ஏதோ கண்ணாபின்னு வெடித்தன. முட்டாள்கள் குண்டுகளை விரைவு செய்கிறார்கள். ஃப்ளாக் ஸ்லைட்லி அஹெட், ஃபாலோ மீ என்று உடனே உயர்ந்து விமானத்தின் அத்தனை ஆவேசங்களையும் பயன்படுத்தி மிக இறுக்கமாக திரும்பினான். அவர்கள் அவனை ஒட்டி திரும்பினார்கள். தெற்கு வடக்காக செலுத்த திட்டமிட்டான். மரநிழல்களில் மறைந்திருந்த டேங்குகளின் தெற்கு வடக்காகத்தான் நின்று கொண்டிருந்தன. கீழே பிறங்கி ஆசாமி அவர்களை நோக்கி திரும்பிக் கொண்டிருந்தான். அனில், டு யூ சி த கன்ஸ் என்று கேட்டான். அஃபமேடவ், நேராக அவனை தாக்கு, நான் டேங்குகளை கவனிக்கிறேன். ராஜர் மறுபடி அவர்களை நோக்கி சரியும் போது கண்ணாவின் என்று அவர்களை நோக்கி பீரங்கிகள் வெடிக்க அந்த சிறிய மைதானத்தில் பல பேர் சிதறி ஓடுவதும் உடனே சரணாகதியாக படுத்து காதை பொத்திக் கொள்வதும் குமாருக்கு மிக அருகே ஒரு ஷெல் வெடித்து அவன் விமானம் சற்று அதிர்ந்தது. கண்களில் சேஃப்டி கேட்சுகளை விடுவித்தான். லெவல் அவுட் அட் ட்ரீ டாப் ஹைட்ஸ் என்று பணிந்தான். சரிந்து அவன் விரல் கொடுத்த ஆணையில் அவன் ராக்கெட்டுகளின் கூறிய தீச்சரங்கள், இரும்பை துளைக்கக்கூடிய தீச்சரங்கள், ஏதோ அவசரமாக நெருப்பு நடவுது போல அந்த டேங்குகளின் மேல் டக 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 என்று பாய்ந்தன. அனில் அந்த ஆன்டி ஏர்கிராஃப்ட் பீரங்கியை தீர்மானமாக தாக்கினான். குமார் மறுபடி உயர்ந்தான். இன்னும் அந்த பைத்தியக்கார பீரங்கிகள் வெடித்துக் கொண்டிருந்தன. சாரி, தப்ப விட்டு விட்டேன் என்றான் அனில். குமார் மறுபடி திரும்பிய போது மூன்று டேங்குகள் தீப்பற்ற கொழுந்தாக இருப்பதை பார்த்தான். இனி அந்த டேங்குகளில் இருக்கும் எண்ணெயும் குண்டுகளுமே காரியத்தை முடித்துவிடும். அந்த தீக்கொழுந்து வளர்ந்து அதனுள் விதவிதமாக உலோகங்கள் நிறைய விதவிதமான வர்ணங்கள் தெரிய ஆரம்பித்தன. மறுபடி என்றான் குமார். சுதாகர், திஸ் டைம் யூ கெட் த கன்ஸ். சுதாகர் அவன் இடது பக்க விமானத்து விமானி. ராஜர் என்றான் சுதாகர். குமாரின் ரத்தத்தில் குதூகலம் ததும்பியது. இன்னும் அந்த பீரங்கிகள் அவர்களை நோக்கி வெடித்து கொண்டு தான் இருந்தன. ஆனால் போதாது, பழக்கமில்லாதவன் போலும் அந்த அசாத்திய வேகத்தை அவனால் சமாளிக்க முடியவில்லை. இப்போது டேங்குகள் இருக்கும் இடத்தை கண்டுபிடிப்பது சுலபமாக இருந்தது. நெட்டையாக எரிந்து கொண்டிருந்த தீ அடையாளம் காட்டியது. இன்னும் பாக்கி இருக்கிறார்கள். மறுபடி சரிந்தார்கள். இந்த முறை சுதாகரின் ராக்கெட் தாக்குதல் நேராக அந்த பீரங்கி பதிந்திருக்கும் குழியில் வெடித்தது. சுதாகரால் அந்த பீரங்கியை செலுத்தும் கன்னரை பார்க்க முடிந்தது. கடைசி முறையாக அவன் குறிபார்ப்பதற்குள் பீரங்கி மனிதன் மண் யாவும் கலந்து வெடிப்பது தெரிந்தது. காடேம் என்றான். மறுபடி மேலே ஏறும்போதுதான் குமார் அவற்றை பார்த்தான். அவர்களை நோக்கி வந்து கொண்டிருந்த மூன்று பாகிஸ்தானிய சேபர் விமானங்களை. சுல்தான் மஹமத் அந்த மனைவியை பார்த்தான். அழகாகத்தான் இருந்தாள். சற்றைய மங்கோலியத்தனம் தெரியும் கண்கள், தாமிர நிறம். ஆம், ஆசிப் சொல்லும் தாமிர நிறம், கண்ணீரில் நனைந்த ஆடை சொல்லும் இளமை. அவன் பக்கத்தில் பயத்தால் உறைந்து தாயின் மேலே ஒட்டி கொண்டிருந்த அந்த 8 வயது பெண்ணை பார்த்தான். அழகாகத்தான் இருக்கிறான். தன் பையில் மெஸ்ஸில் கொடுத்த சாக்லேட் இருந்தது. சுல்தான் முகமதுக்கு ஞாபகம் வந்தது. பையில் இருந்து அதை எடுத்து அவளிடம் காட்டி இந்தா என்றான். தன் முன் நீட்டப்பட்ட சாக்லேட்டை அந்த பெண் அகலமான கண்களுடன் பார்த்து கொண்டிருந்தாள். அவள் தாய் அவளை அதட்டி கொண்டிருந்தாள். சுல்தான் முகமது அந்த சாக்லேட்டை அவள் பக்கம் எறிந்தான். கூட வந்தவர்களிடம் அந்த இளைஞனை மரத்தில் கட்டச் சொன்னான். அவர்கள் வீட்டுக்குள் சென்று ஒரு பழைய கயிற்றுக்கட்டிலை உரித்து அந்த கயிற்றில் அவன் கைகளை மரத்தை வளைக்க வைத்து மணிக்கட்டில் கட்டினார்கள். உள்ளிருந்து கடப்பாறை கொண்டு வந்து கிழவனை பூமியை வெட்டச் சொன்னார்கள். ரியாஸ் என்றான் சுல்தான் முகமது. ரியாஸின் செல்ல பெயர் சார்ஜெண்ட். ரியாஸ் என்று கேப்டன் அவனை கூப்பிடும்போது ரியாஸ் புரிந்து கொண்டான். தன் ஆஃபீஸரின் விருப்பு வெறுப்புகளை தெளிவாக அறிந்தவன் ரியாஸ் இப்போது என்ன சொல்லப் போகிறான் என்பதை சுலபமாக புரிந்து கொண்டான். சுல்தான், இந்த இடத்துலையா என்றான். சுல்தான் சுற்றுமுற்றும் பார்த்தான். தூரத்தில் ஒரு லைட் மெஷின் கன் தடவென்று ஒரு சிறிய தொடராக ஒலித்து விட்டு நின்றது. மெலிதாக அழும் குரல் கேட்டது. இந்த பெண் பயத்தால் உறைந்திருந்தாள். சுல்தான் முகமது தன் ரைஃபிளை பக்கத்தில் இருந்தவனிடம் கொடுத்தான். மற்றொருவன் கிழவனை உதைத்தான். வேகமாக தோண்டு, அவளை உள்ளே கொண்டு செல்வோம் என்றார் சுல்தான் முகமது. ரியாஸ் அந்த மனைவியை பற்றி தரதரவென்று உள்ளே தள்ளிய தள்ளலில் அவள் தடுக்கி விழுந்தாள். அவளுடன் கூட அந்த பெண் அலறி ஓடியது. ரியாஸும் சுல்தான் முகமதும் அவள் பின் உள்ளே சென்றார்கள். மரத்தில் கட்டியிருந்த கணவனின் கை இறுக்கத்தில் அவன் தன்னை விடுவித்துக் கொள்ள முயன்ற மகத்தான முயற்சியில் மெலிதாக ரத்தம் கசிந்தது. அவன் பெங்காலியில் உறக்க கூவினான். என்ன சொல்கிறான் என்றான் ஒருவன். குதாவுக்குதான் தெரியும், திட்டுகிறான். அவர்கள் மேலே ஒரு நோக்கம் இல்லாமல் பார்த்து கொண்டு காத்திருந்தார்கள். கட்டப்பட்ட கணவனின் குரல் கத்தி கத்தி பிசுறு விழுந்து விட்டது. கிழவன் வெயிலில் தோண்டி கொண்டிருந்தான். அந்த வீட்டினுள் ரியாஸ் அவளை வீழ்த்தினான். அந்த சிறு பெண் பயத்தில் உட்கார்ந்து கொண்டு ஒரே சுரத்தில் அழுதது. ரியாஸ் அந்த மனைவியின் உடையை ஒரு சிக்கனமாக சொடுக்கால் பற்றி இழுத்தான். அந்த உடை அவள் இடுப்பருகில் உட்கார்ந்திருந்த இடத்தில் கிழிந்தது. அந்த பெண் தன் கரங்களால் தன்னை மூடிக்கொண்டாள். அவள் கத்தத் தொடங்க ரியாஸ் அவள் வாயை பொத்தினான். அவளை மல்லாக்க வைத்தான். சுல்தான் முகமது அவள் மேல் பரவினான். வெளியே இன்னும் அவர்கள் வானத்தை பார்த்து கொண்டிருந்தார்கள். கிழவன் இன்னும் தோண்டி கொண்டிருந்தான். அந்த கணவனின் மணிக்கட்டில் இன்னும் ரத்தம் கசிந்து கொண்டிருந்தது. அவன் கையில் எக்கச்சக்க வேதனைக்கும் கயிற்றின் வலிமைக்கும் போராட்டம். அந்த பெண் குழந்தையின் அழுகுரல் கேட்பது நின்றுவிட்டது. பொதுவாக மௌனமாகவே இருந்தது. கணவன் கூக்குரலிடுவது குறைந்துவிட்டது. ரியாஸும் சுல்தான் முகமதும் வெளியே வந்தார்கள். அவர்கள் உடை கலைந்திருந்தது. அவர்களை பார்த்ததும் மரத்தில் கட்டப்பட்ட கணவன் மறுபடி கூவ ஆரம்பித்தான். ரியாஸ் அவனை அஸ்வாரஸ்யமாக பார்த்தான். மற்ற வீரர்கள் ரியாஸின் அருகில் சென்றார்கள். அவ செத்து போயிட்டா, உள்ளே போய் பிரயோஜனம் இல்லை. இதை கேட்ட கணவனுக்கு ஏற்பட்ட கடைசி வலுவில் அவன் பிடித்து இழுத்த வலிய இழுப்பில் அவன் கை கட்டு பட்டென்று அருந்து விடுபட்டான். அவன் உடனே சுல்தான் முகமதை நோக்கி ஓடினான். அவன் மார்பு சட்டையை பிடித்து எதிர்பாராத விதமாக வீழ்த்தி அவன் மேல் ஏறி அவன் கழுத்தை நெரிப்பதற்கு முன் ரியாஸும் இரண்டு பாகிஸ்தானிய சோல்ஜர்களும் அவன் மேல் பாய்ந்து அவனை விலக்கி தள்ள மற்றொருவன் அவனை மெஷின்கன் உபயோகித்து குண்டுகளால் துளைத்து தீர்த்தான். அந்த கணவனின் உடல் ஒரு தடவை அசைந்தது. வலது கை விரல்கள் மெதுவாக மிக மெதுவாக விரிந்து நின்றன. கிழவனை வேகமாக தோண்டச் சொன்னார்கள். அந்த இரு உடல்களை தள்ளி மூட அந்த சிறு பெண் கிழவனை நோக்கி ஓடினாள். தொடரும்.